ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8 இணைஞ்சிருக்கீங்க. நான் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். இது சாதனையாளர்களை கொண்டாடும் வெற்றி சிகரம் நிகழ்ச்சி. இன்றைய வெற்றி சிகரம் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கும் நபர் மேக்ஸ்வெல் அறக்கட்டளையின் நிறுவனர் முனைவர் முருகன் அவர்களை. வணக்கம் சார்.
வணக்கம் சார்.
எங்களுடைய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க சார்.
எனக்கும் ரொம்ப சந்தோஷம் சார்.
உங்களை பற்றின அறிமுகம் நம்ம நேயர்களுக்காக.
என்னோடய பேர் முருகன். சொந்த ஊர் தென்காசி மாவட்டத்தில் சுரண்டை அப்படின்னு ஒரு சின்ன வில்லேஜ். ஸோ பள்ளி படிப்பை முடிச்சுட்டு காலேஜ் படிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக கோயம்புத்தூர் வந்தோம். ஸோ வந்த இடத்துலேயே நமக்கு தொழில் வந்துட்டு நல்லபடியாக செட் ஆச்சு. ஸோ தொழில் கிட்டத்தட்ட ஒரு 11 ஆண்டுகளாக இணையதளம் சார்ந்த சேவை மையம் நடத்திட்டுருக்கோம். அது போக அதை ஒரு ஃப்ரான்ச்சைசி ஸ்கீமாகவும் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம ஒரு 240 சென்டருக்கு சர்வீஸ் சென்டர் கொடுத்துருக்கோம் ஃப்ரான்ச்சைசி மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம இடைக்கப்பட்ட காலங்களில் கொஞ்சம் நிறையா அறக்கட்டளைகள் நிறையா தொண்டு நிறுவனங்களோட சேர்ந்து ஒரு சில சமூக பணிகளை செஞ்சுட்டு இருந்தோம். ரத்த தானம் கொடுக்கறது, இல்லை ஓல்டேஜ் ஹோம் போகிறது, ஆர்ஃபனேஜ் போகிறது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். ஒரு கட்டத்தில் அது நமக்கு ரொம்ப பிரியமாயிருச்சு. அந்த ஒரு சமூக சேவை பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பேஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்போ தொழிலை தாண்டி நமக்கு இன்னொரு விஷயம், நமக்கு பேஷன் வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணி ஒரு ட்ரஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த நிறுவனம் தான் மேக்ஸ்வெல் அறக்கட்டளை.
இந்த ட்ரஸ்ட் ஆரம்பித்து இப்படி உதவி பண்ணலாம் அப்படிங்கிற ஆர்வத்தை தூண்டினது என்னது?
ஸோ அதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது, நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், திருமதி நாகரத்னம் அவங்க. அவங்களுக்கு ஒரு 78 வயசு இருக்கும். அவங்க வயசுக்கு அவங்க அதிக சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்கள எதேச்செல்லாம் மீட் பண்ணும்போது ஒரு நாள் ஒரு ஹோம் கூப்பிட்டு போனாங்க. அங்கே ஒரு 28 குழந்தைங்க இருந்தாங்க. NMCT அப்படிங்கிற அமைப்போட அபயா அப்படிங்கிற குழந்தைகள் காப்பகம். அங்கே இருந்து குழந்தைங்களோட அந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்க்கும்போது, ஸோ யாருமே பெருசாக அம்மா அப்பா கூட இல்லைனா கூட அந்த குழந்தைங்க அவ்வளோ ஆர்வமாக படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒருத்தங்க வந்தால் வெல்கம் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு பிறந்த நாள்னா விஷ் பண்ணுற விதமாக இருக்கட்டும், நம்மளை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய ஆர்வம் இருந்துச்சு. பரவாயில்ல, இந்த மாதிரி குழந்தைங்களாம் இருக்காங்க, இவங்களுக்கு நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது முதல் ஒரு பெரிய விதையாக இருந்தது. ரெண்டாவது இதில் ஊக்கம் கொடுத்த மிகப்பெரிய நபர் சுமு முருகன் அப்படி சொல்லி தென்காசி மாவட்டத்தில் உள்ளவர் தான். அவர் அடிக்கடி ஃபேஸ்புக்கில் வந்துட்டு பிளட் டொனேட் கொடுத்தேன், இல்லை ஒரு மரம் நட்டேன்னு சொல்லி வைப்பார். நிறைய பேர் வந்துட்டு விமர்சனங்கள் நெகட்டிவாக பண்ணிட்டுருப்பாங்க, இது வந்துட்டு விளம்பரத்துக்காக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதை தாண்டி நிறைய பேரோட வாழ்த்துக்கள் அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சுது. ஒரு நல்ல விஷயத்தை பண்ணும்போது எவ்வளோ பேர் என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து இதை நாமளும் பண்ணலாம் அப்படிங்கிற ரெண்டாவது ஊக்கம் அவராக இருந்தார். சின்ன வயசில் இதுக்கான ஒரு சின்ன தூண்டுதல் இருந்துச்சு. அது எந்த மாதிரி அப்படின்னா, நான் படித்த ஸ்கூலில் வந்துட்டு நிறைய கிறிஸ்டியானிட்டி வெளிநாட்டிலேருந்து வரவங்கலாம் வந்துட்டு ஏதாவது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, ஒரு ஸ்வீட்ஸ் கொடுக்கறது, இல்லை ஒரு பேக் வாங்கி கொடுக்கறது, அந்த மாதிரி கஷ்டப்பட்ட குழந்தைங்களுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் கிழிஞ்ச ட்ரெஸ், கிழிஞ்ச ஷர்ட்லாம் போட்டு போகிறத பார்த்துட்டு ஒரு ஆங்கிலோலேருந்து வந்தவங்க வந்துட்டு 3 செட் வந்துட்டு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க, ஒரு பேக் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. அன்னைக்கு காலகட்டத்துக்கு 3 ட்ரெஸ் புதுசாக ஒரே டைமில் கிடைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். ஸோ அது எனக்கு வந்துட்டு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. சரி, நாளைக்கு நம்ம நல்லா வந்தால் நாமளும் இந்த மாதிரி ஒரு 10 குழந்தைங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். ஸோ கடவுள் புண்ணியத்தில் இன்னைக்கு ஒரு 5000 குழந்தைங்களுக்கு மேலே நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு.
உங்கள் தொண்டு நிறுவனத்து மூலமாக என்னென்ன பணிகள்லாம், என்னென்ன சேவைகள்லாம் செஞ்சிட்ருக்கீங்க?
இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நம்ம இது புதுசாக இதை ஒரு தொழிலாக ஆரம்பிக்கணும், இல்லை இது ஒரு வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்படியெல்லாம் ஆரம்பிக்கல. 11 ஆண்டுகளாக தொடர்ந்து நான் செஞ்சிட்ருக்கேன். நான் செய்யும்போது என்ன பண்ணுறேன்னா, நான் என்னோடய கையிலேருந்து காசு போட்டு பண்ணிட்டுருக்கேன். ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, வெளிநாட்டிலேருந்து என்னோடய கிளைண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் முருகன் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டுருக்காரு, ஸோ அவருக்கு நம்மளும் ஒரு சப்போர்ட் பண்ணலான்னு சொல்லி வெளிநாடுகள்லேருந்து எனக்கு ஒரு 5000, 3000, 5000 என்னோட பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு போடுறாங்க, போட்டு நீங்கள் நல்லது பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் நமக்கே அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இது ஒரு முருகன் தனிப்பட்ட நபராக இருக்கும் போது இவ்வளவு பெரிய விஷயம் நடக்குது அப்படின்னா, ஒரு அமைப்பா இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் வந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு வந்துட்டு மிக முக்கிய காரணமா இருந்தது சிங்கப்பூர்ல இருந்து கிருத்திகா அப்படிங்கிற ஒரு மேடம். ஸோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நமக்கு ஒரு 50,000 கொடுத்து எங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்க, ஸோ அவங்களுக்காக நீங்க குழந்தைகளுக்கு ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அது ஒரு பெரிய ஊன்றுகோலா இருந்து இனி நம்ம ஒரு அமைப்பா மாறலாம்னு சொல்லி 2022 ஆடி 18 நம்ம ட்ரஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணும்போதே சும்மா நம்ம ஒரு வாட்ஸ்அப்லயும் ஃபேஸ்புக்லயும் இந்த மாதிரி ஒன்று ஆரம்பிக்க போறோம், உறுப்பினர்கள் விருப்பம் இருக்கவங்க வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். கிட்டத்தட்ட நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஒரு 30 பேருக்கு மேலே பேர் பதிவு பண்ணி வந்தாங்க. ஒரு 1.5 வருஷத்தில் இன்றைக்கி நம்ம ட்ரஸ்ட்டில் மெம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 52 பேர் இருக்காங்க. இதில் மிகப்பெரிய சந்தோஷங்கிறது என்ன அப்படின்னா, நார்மலாக ஒரு அமைப்பு அப்படின்னா எல்லோரும் சமூக சேவை பண்ணணுன்றக்காக வந்திருப்பாங்க, அவங்களால முடிஞ்ச வேலையை வந்து நம்ம கூட செய்வாங்க. அதை தாண்டி மாசமான ஒரு பங்களிப்பு அப்படிங்கிறது சந்தா அப்படிங்கிற விஷயம் எல்லா ட்ரஸ்ட்லேயும் இருக்குமான்னு எனக்கு தெரியலை. நம்ம ட்ரஸ்ட்டில் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நாங்கள் நல்லா பண்ணுறதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, எவ்ரி மந்த் நாங்கள் மினிமம் ஒரு 500 ரூபாங்கிறது மெம்பர்ஸ் எல்லோரும் மினிமம் சந்தாவாக கொடுக்குறோம். அப்போ 25,000 வருது, அதை வச்சு நம்ம பணிகள் நிறைய பண்ணிருக்கோம். அது போக பெரிய பெரிய ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா எல்லாருமே பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணி பண்றோம். நம்ம பண்ணக்கூடிய 3 முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறது, நிறைய விஷயங்கள் பண்ணா கூட 3 விஷயம் மெயின் கான்செப்ட் நம்மளோடது. ஒன்று வந்துட்டு கல்வி. கல்விங்கிற விஷயத்தில் வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களா இருந்தாங்க, ஆனால் இருந்தால் பெண்ணாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸும் யூனிஃபார்ம்லேருந்து அவங்களுக்கு ஸ்கூல் பேக்கு நோட் புக்ஸ் வாட்டர் பாட்டிலேருந்து எல்லாமே நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வாங்கி கொடுக்குறோம். கவர்மெண்ட் ஸ்கூலில் சின்ன சின்ன வேலைகள் எதாவது இருந்துச்சுன்னா இப்போ பாத்ரூம் கொஞ்சம் சரியாக இல்லை சீரமைக்கணும் இல்லை ஒரு பெயிண்டிங் பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்கள் கேட்டாங்கன்னா பண்ணித்தரோம். மெயினாக அம்மா இல்லாத அப்பா இல்லாத குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு முத்துக்கள்னு ஒரு அமைப்பு வச்சிருக்கோம், அதில் அந்த குழந்தைங்களோட பேரை பதிவு பண்ணிட்டோம்னா அவங்க டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு டோட்டலாக என்னென்ன தேவையோ படிப்பு சம்மந்தமாக எல்லா விஷயங்களையும் பண்ணி கொடுக்குறோம். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது விஷயம் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மேக்ஸ்வெல் ஸ்மார்ட் கிளாஸ் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. பழங்குடியினர் மக்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்துட்டு நம்ம ஸ்மார்ட் கிளாஸ்ங்கிற விஷயம்லாம் ரொம்ப ரேராக இருக்கு. அப்போ நம்ம அங்கே எங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும் அந்த ஸ்கூலெல்லாம் செலக்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சரூபா ஒரு ஸ்கூலுக்கு 1,00,000 மதிப்பில் ஸ்மார்ட் கிளாஸ் வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதில் முதல் கட்டமாக இப்போ 3 இடங்களில் நம்ம பண்ண போகிறோம். ஒன்று வந்துட்டு ஊட்டியில் சோலடா அப்படிங்கிற ஒரு வில்லேஜ், கோயம்புத்தூர்லேருந்து பள்ளப்பாளையம் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ், அப்புறம் மூப்பேற்காடு அப்படிங்கிற ஒரு வில்லேஜ். இந்த 3 வில்லேஜில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ்க்கு வந்துட்டு நம்ம ஸ்மார்ட் கிளாஸ் திட்டம் பண்ணுறோம். இது வந்துட்டு எஜுகேஷனுக்கான ஃபுல் சப்போர்ட்டு. ரெண்டாவது மகளிர், உமன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் இல்லை அல்லது விட்டுட்டு போயிட்டாங்க டிவோர்ஸ் ஆகிடுச்சு இறந்துட்டாங்க இந்த மாதிரி ரீசன்னால ஹஸ்பண்ட் இல்லாத ஒரு லேடி இருக்காங்கன்னா அவங்களுக்கு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன தொழில் தெரியுமோ அந்த தொழிலுக்கு அதிகபட்சமாக நம்ம ஒரு 25,000 வரைக்கும் அந்த மிஷினரிஸ் வாங்குறதுக்கோ இல்லை அந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணுறக்கோ ஹெல்ப் பண்ணுறோம். இப்போ ஒரு தையல் தொழில் தெரியும் அப்படின்னா அவங்களுக்கு மிஷினு அதுக்கு தேவையான அக்சசரிஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறோம். இல்லை படிக்க தெரியாது அப்படின்னா நம்ம இட்லி கடை அந்த மாதிரி தள்ளுவண்டி கடையெல்லாம் நம்ம ஸ்டார்ட் அப் இது வரைக்கும் ஒரு 36 பெண்களுக்கு வந்துட்டு நம்ம தொழில் தொடங்குறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். மூணாவது ட்ரைபல், ட்ரைபில் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன விஷயங்கள் கேட்டாலும் எங்களால் முடிகிற வரைக்கும் எல்லா எஃபோர்ட்டுமே போட்டு பண்ணிட்டு இருக்கோம். மெயினாக மேக்ஸ்வெல் பொங்கல் மேக்ஸ்வெல் தீபாவளி அப்படின்னு ரெண்டு வச்சு பொங்கல் தீபாவளி எல்லாமே நம்ம மலைவாழ் மக்களோட தான் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த ஊரில் ஒரு ஒரு படித்த குழந்தையோ அல்லது படித்த காலேஜ் முடித்த ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்து ஒரு சிஸ்டம் வாங்கி கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய மற்ற குழந்தைங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் கொடுக்குறோம். ஸோ அதை அதை வச்சு அவங்க அடுத்த லெவலுக்கு வெளியில் வரதுக்கான வாய்ப்பை உருவாக்குறதுக்கான வேலைகளை செஞ்சுட்ருக்கோம். அதை தாண்டி அவங்களுக்கு தேவையான மளிகை பொருள் ஐட்டம் ஒரு உணவு தேவைக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அதெல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 3 விஷயம் மெயின். இதை தாண்டி நம்ம மரம் நடுறது பிளட் டொனேட் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவ்வப்போது ஏதாவது பெரிய பெரிய தலைவர்கள் பிறந்த நாள் வந்துச்சுன்னா அதை முன்னிட்டு நம்ம அந்த விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கோம் சார்.
வேற தொண்டு நிறுவனத்து மூலமா நிகழ்ச்சிகள் பண்றது அந்த மாதிரி என்ன?
கடந்த 1 வருஷமா நம்ம 1.5 வருஷம் ஆச்சு ஸ்டார்ட் பண்ணி, ஆனா லாஸ்ட் 1 இயரா அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எதுவுமே பண்ணல. ஏன்னா அதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நாம போய் ஒருத்தர் கேட்கறத விட யாராவது கேட்டாங்கன்னா பண்ணலாம் அப்படிங்கிறது இருந்துச்சு. அந்த வகையில இப்போ நாளைக்கு நடக்க போற ஃபங்க்ஷன்ல வந்துட்டு கூடலூர்ல முத முறையா ஸ்வதர்மா அறக்கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு அருணா அதோட நிறுவனர் அவங்களும் நம்மளோட மேக்ஸ்வெல் ட்ரஸ்ட்டும் சேர்ந்து மலைவாழ் தீபாவளியை வந்துட்டு நாளைக்கு 2 ட்ரஸ்ட்டும் சேர்ந்து பண்றோம். இது கொஞ்சம் பெரிய பட்ஜெட்ல ஒரு 2,00,000 மதிப்பீட்டில் பண்றோம். ஸோ இதுல என்ன லாபம் இருக்கு அப்படின்னா ஒரு 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 தனிப்பட்ட முறையில் நாங்கள் பண்ற ஹெல்ப்புக்கும் இன்னொரு அறக்கட்டளையோட சேரும்போது பங்களிப்போட விகிதம் வந்துட்டு கொஞ்சம் அதிகமா இருக்கு. மக்களுக்கு போய் கிடைக்கக்கூடிய ஒரு லாபகரமான விஷயங்கள்லாகவும் வந்துட்டு பெருசாவே கிடைக்குது அப்படின்னு ஃபீல் பண்ற பர்சனலா.
இது தவிர வேற ஏதாவது மலைவாழ் மக்களுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க வேற என்னெல்லாம் பண்றீங்க?
ஸோ மலைவாழ் மக்கள்னாலே ஃபுல்லா எல்லாமே இப்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி இல்ல ஒரு பெண்களுக்கும் சரி ஒரு லிமிடேஷன் வச்சிருக்கோம் இல்ல ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்கோம் இதெல்லாம் கண்டிஷனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் மலைவாழ் மக்கள்ங்கிறவங்க வந்துட்டு இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு பின்னாடி தான் இருந்துட்டு இருந்திருக்காங்க. இப்ப எப்படி அமெரிக்காவோட நம்ம ஒரு 10 மடங்கு பின்னாடி இருக்கோம் இன்னைக்கு முன்னாடி வந்திருக்கோமோ இவங்க மலைவாழ் மக்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் நம்மளை விட 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்கள ஃபுல்லா வெளியில கொண்டு வரதுக்கு அவங்க என்ன மாதிரி சப்போர்ட் கேட்டாலும் நம்ம பண்றோம்.
வேற குறிப்பா உங்க தொண்டு நிறுவனத்து மூலமா என்னென்ன விழாக்கள்லாம் கொண்டாடுறீங்க அந்த பத்தி சொல்லுங்க.
ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 விதமான விஷயங்களுக்கு தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஸோ அந்த 3க்குமே ஒவ்வொரு பெரிய விழாவாக கொண்டாடுறோம். 1 பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு பொன்மகள் விழா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்ச் 8 வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு நாள் செலக்ட் பண்ணிட்டு முழுக்க முழுக்க பெண்களுக்கான விழா அது. ஸோ அது ஒரு ஃபுல் டே ப்ரோக்ராமாக பண்ணுவோம். காலையிலேருந்து விளையாட்டு போட்டி இருக்கும், குழந்தைங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ்க்கான விஷயங்கள் பண்ணுவோம், மெடிக்கல் கேம்ப் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஈவினிங் வரைக்கும் அது ப்ரோக்ராம் இருக்கும். சீஃப் கெஸ்ட்டாக வந்துட்டு காவல்துறையிலிருந்து அரசு அதிகாரிகள்லேருந்து முக்கியமான நபர்கள் எல்லாமே வருவாங்க. இங்க கொடுக்கக்கூடிய எல்லா பயனாளிகளா இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்குமே பொருளா கொடுத்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு விருது கொடுத்தாலும் சரி முழுக்க முழுக்க 100% பெண்களுக்கான விழாவா பண்ணுவோம். இது ஒரு 5,00,000 பட்ஜெட்ல போன வருஷம் பண்ணியிருந்தோம், இந்த வருஷமும் கண்டிப்பா அது ஒரு பெரிய அளவுல இருக்கும். ரெண்டாவது பெரிய விழா அப்படிங்கிறது மாணவர்கள் கல்வி. ஸோ அந்த மாணவர்களுக்கு வந்துட்டு முத்துக்கள் அப்படின்னு ஒரு அமைப்பு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அந்த அமைப்பில் அம்மா அல்லது அப்பா கண்டிப்பாக இல்லாத குழந்தைங்களா இருந்தாங்கன்னா அதில் நம்ம பதிவு பண்ணிக்குவோம். ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி நம்ம ப்ரோக்ராம் வச்சு அந்த குழந்தையோட அடுத்த 1 வருஷத்துக்கு என்னென்ன தேவையோ ஃபுல் செட்டப்பும் நம்ம அவங்களுக்கு அந்த ப்ரோக்ராமில் வச்சு கொடுத்துருவோம். இதை தாண்டி நம்மளோட ஆண்டு விழா அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஸோ ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு விழா வந்துட்டு மிக சிறப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7,00,000 வரைக்கும் பிளான் பண்ணி பண்ணியிருக்கோம். இப்போ இந்த லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஈரோடு மகேஷ் அவரோட தலைமையில் மிகப்பெரிய விழாவாக ஒரு 5.5 லட்சம் ரூபா பட்ஜெட்டில் பண்ணியிருக்கோம் சார். இந்த மூணு ப்ரோக்ராம் அப்படிங்கிறது நம்ம ட்ரஸ்ட்டோட மிகப்பெரிய விழாக்களாக பண்ணுறோம். மற்றது எல்லாமே மினிமம் ஒரு 50,000 ரூபாய்க்கு மேலே உள்ள விழாக்களாக பண்ணிட்டுருக்கோம். ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா நம்ம இதை ஒரு ஏதோ பண்ணுறோம் அப்படிங்கிறது இல்லாமல் மாசத்துக்கு கட்டாயமா 2 ப்ரோக்ராம், மாசத்தோட தொடக்கத்துல ஒரு நிகழ்ச்சி, மாசத்தோட முடிவில் ஒரு நிகழ்ச்சிங்கிறத நாங்க ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 1.5 வருஷத்துல கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ஸ் பண்ணியிருக்கோம் சார்.
அடுத்து நீங்க அந்த சேவை மையங்கள், ஈ சேவை மையங்கள்லாம் பத்தி சொன்னீங்க, அந்த இதை பத்தி சொல்லுங்க.
ஸோ இது வந்துட்டு எப்படின்னா, நான் காலேஜ் படித்து வெளியில் வரும்போது என்ன வேலைக்கு போகலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஜாப்புக்கு போய் ஜாயின் பண்ணேன். ஒரு 4,000 சேலரி சொல்லியிருந்தாங்க. ஒரு 4,000 ரூபா சேலரி வச்சுட்டு என்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. அப்போ இந்த வருமானம் நமக்கு பத்தாது, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்னா ஒரு தொழில் பண்ணால் தான் பண்ண முடியும். அப்போ முதலீடு இல்லாமல் என்ன தொழில் பண்ணலாம் அப்படின்னு நம்ம தேடிட்டு இருக்கும்போது நண்பர் ஒருத்தர் வந்துட்டு பான் கார்டு ஆஃபீஸ் வச்சிருந்தாரு. ஸோ அவர் அதில் இருக்கக்கூடிய சில நுணுக்கங்கள்லாம் அப்பப்போ சொல்லுவார். அதை கேட்டுட்டு இதை நம்ம எடுத்து பண்ணலாமே அப்படின்னு சொல்லி சும்மா சாதாரணமாக ஆரம்பித்த ஒரு இது தான் கண்ணன் அசோசியேட் அப்படின்னு சொல்லிட்டு இணையதள சேவை மையம். ஸோ ஒரு 11 வருஷம் ஆச்சு இப்போ வரைக்கும். பான் கார்டு, பாஸ்போர்ட் மாதிரியான ஆன்லைன் சர்வீஸ் எல்லாமே நம்ம அது மூலமாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த சர்வீஸ் ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு தெரிஞ்ச விஷயம் இன்னும் 10 பேருக்கு தெரியட்டும், நமக்கு கற்றுக் கொடுக்காத நிறைய தெரியாத விஷயங்கள் நம்ம கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டோம், புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு ட்ரைனிங் சிஸ்டமில் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ TNDAC சர்வீசஸ்ங்கிற பேரில் ட்ரைனிங் மாதிரி நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ புதுசாக ஒரு நபர் தொழில் தெரியாமல் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இசேவை மையம்னா என்ன, அதில் என்ன சர்வீஸ் பண்ண முடியும், அதுக்கான ட்ரைனிங் முதற்கொண்டு எல்லாமே நம்ம கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் செட்டப் போட்டு தொழில் ஸ்டார்ட் அப்புக்கான விஷயங்களை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 240க்கும் மேற்பட்ட ஃப்ரான்ச்சைஸி வந்துட்டு இது வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோங்க சார்.
இப்போ அவங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க 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 தொழில பாத்துக்கிடுவாங்க, நீங்க அதுக்கப்புறம் தலையிடலாம்.
ஆமா, மேக்ஸிமம் அவங்களே வந்துட்டு நம்ம கிட்ட ஒரு 2 மாசம் 3 மாசத்துல அதிக தொடர்புல இருப்பாங்க. ஏன்னா புதுசா தொழில ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும், நம்ம கிட்ட தொடர்ந்து கேட்டிருப்பாங்க. நம்ம பேக் எண்ட்ல 10 பொண்ணுங்க ஒர்க் பண்றாங்க, அவங்க அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களே தொழில கத்துக்கிறப்போ அதுக்கப்புறம் நம்மளோட உதவிகள் இல்லாமலே அவங்க தன்னிச்சையா செயல்பட்டுக்குவாங்க. அதுக்காக அவங்க எந்த ஒரு பணமோ இல்ல மாசம் மாசம் நமக்கு எதுவும் சந்தேகம் அந்த மாதிரிலாம் பே பண்ண
தேவையில்ல.
ஆமா, ஒரு தடவை நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம்னா அதுக்கான ஃபீஸோட முடிஞ்சது, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அர்ப்பணிப்பு எல்லாமே சோசியல் சர்வீஸ் ரிலேட்டடாக தான் யோசிச்சிருக்கோம். அதை மையப்படுத்தி தான் நம்ம ட்ரஸ்ட்டும் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இன்னைய வரைக்கும் நம்ம கூட இருக்கிற டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், இப்போ ஒரு நார்மலாக ஒரு மக்களுக்கு நான் அந்த இடத்துக்கு போகிறேன் இந்த வேலையை செய்கிறேன்னா எனக்கு பின்னாடி இப்படி ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்னு இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் இருப்பாங்க. நம்ம ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த எண்ணங்களும் யாருக்கும் இல்லை. ஸோ அப்போ இந்த மாதிரி மக்களை வச்சுட்டு நம்ம போகிற பாதை ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுனால என்னோட எதிர்காலம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ட்ரஸ்ட் சார்ந்த செயல்பாடுகளை டெவலப் பண்ணுறது தான். ஸோ இதுக்கான நிறைய கவர்மெண்ட் மீட்டிங்ஸு, கவர்மெண்ட்டோட கான்ஃபரன்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சிஎஸ்ஆர் ஃபண்டில் இருந்து என்னென்ன விஷயங்கள் ஒரு ட்ரஸ்ட்டு செயல்படுத்தணும், இல்லை இல்லை என்னென்ன விஷயங்கள் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிறதெல்லாம் கற்றுட்ருக்கோம். அதை வச்சு இன்னும் அடுத்த ஆண்டுகளில் பெரிய அளவில் சேவை பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளோட குறிக்கோள் சார்.
உங்களை மாதிரி இப்படி சேவை மனப்பான்மையோட சேவை செய்யணும்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
சேவை அப்படின்னு செய்யும்போது நார்மலாக எல்லாருக்குமே ஒரு, நீங்கள் ஒருத்தர் போய் நான் சோசியல் சர்வீஸ் பண்ணுறேன் இல்லை ஒரு பிளட் டொனேட் கொடுத்தேன் நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்த செகண்ட் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம ஏதோ விளம்பரப்படுத்துறதுக்காக சொல்கிறோம்னு நினைப்பாங்க. ஒரு ஈவன் நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் கூட இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு நான் பிளட் கொடுத்தேன்னு சொன்னால் கூட அதை விளம்பரம் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. உடனே நீ பெருமைப்படுத்திக்கிறியான்னு நிச்சயமாக எல்லாரும் கேட்பாங்க. நெகட்டிவான கமெண்ட்ஸ் அதிகமாக வரும், அதெல்லாம் யோசிக்காதீங்க. நம்மளால் ஒருத்தங்க உயிர் பிழைச்சான், நம்மளால் ஒருத்தங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அது நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்ஸஸ். ஸோ நான் நிறைய ஸ்கூலுக்கு போகிறப்ப குழந்தைங்கள்லாம் பார்ப்போம், அவங்க உட்காந்துருக்க இடம் பார்ப்போம், தரம் எப்படி இருக்குது எல்லாமே பார்ப்போம். அந்த தரம் மோசமாக இருந்துச்சுன்னா அடுத்த நாளே நாங்களே போய் ஹெட்மாஸ்டர்கிட்ட பேசிட்டு நாங்களே தரையை உடச்சி அள்ளி புது தர பூசி கொடுத்துருவோம். முடிச்சு வெளியில் வரும்போது அந்த குழந்தைங்க நம்ம கையை கொடுத்து அண்ணா தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும். அந்த சந்தோஷம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நெகட்டிவாக பேசுகிறவங்கள பற்றி எதுவும் யோசிக்காமல் நம்ம பண்ணுற சர்வீஸில் நமக்கு சாட்டிஸ்ஃபைடு கிடைக்குதா, மற்றவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு கிடைக்குதாங்கிறத மட்டும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேங்க சார்.
நிச்சயமாக நீங்க இன்னும் பல சாதனை பட்டு நிறைய பேருக்கு வந்து உதவிகள் பண்ண நம்ம ரத்னவாணி சமுதாய வானொலி மனதார வாழ்த்துக்கிறது. இவ்வளவு நேரமும் நம்ம நேயர்களோட நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணியிருக்கக்கூடிய பணிகளை பத்தி, சோசியல் ஒர்க் பத்தி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க. நேயர்களுக்கும் நல்ல பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நம்புறோம். எங்கள் நிலையத்துக்கு வந்து இவ்வளவு நேரமும் உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களோட கழிச்சதுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் சார்.
ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். ஆக்சுவலி எதிர்பாராத ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அப்படிங்கிறது இந்த இன்டர்வியூ. ஏன்னா நாங்கள் ஆரம்பிக்கும் போது சும்மா சாதாரணமாக ஆரம்பிச்சிருந்தா கூட நாளைக்கு ஒரு 1.5 லட்சத்துல ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கான நலப்பணிகள் பண்ணியிருக்கோம். இதுக்கான ஹானர் அப்படிங்கிறது இந்த மாதிரி விஷயங்களை நம்மளை கூப்பிட்டு ஒருத்தர் பேச வைக்கிறதோ இல்லை ஒரு நம்மளுக்கு ஒரு பாராட்டுதல் கொடுக்கறதோ தான். எங்க எனக்கு தெரிஞ்சு நான் ட்ரஸ்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எங்க டீம் கிடைச்சிருக்க மிகப்பெரிய வெற்றிங்கிறது இந்த இன்டர்வியூ தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கூப்பிட்டு இவ்வளவு ஹானர் பண்ணி இவ்வளவு விஷயம் எல்லாம் மக்களுக்கு போய் ரீச் ஆகணும்னு நீங்க நினைச்ச ஒரு எண்ணம் வந்துட்டு ரொம்ப பெருசு. நான் கூட 2-3 தடவை உங்கள்கிட்ட கரெக்டா போன் எடுக்க முடியல இல்ல ஃபாலோ பண்ண முடியல கூட தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணி கூப்பிட்டு இவ்வளவு தூரம் ஹானர் பண்ணதுக்கு நம்மளோட நிலையத்துக்கும் ரத்னவாணிக்கும் மிகப்பெரிய நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். இதை தாண்டி என்னோட டீம் மெம்பர்ஸ் டீம் மேக்ஸ்வெல் எப்பவுமே சொல்லுவோம். ஸோ நம்மளோட ரத்தம் மாதிரி அவங்க நமக்குள்ளே ஓடிட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய வெற்றி இன்னைக்கு நான் இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு 100% காரணம் அவங்க தான். ஏன்னா ஒரு முருகன்கிறது தனிப்பட்ட நபர் தான், அவரால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத தாண்டி 1000 மடங்கு இன்னைக்கு வெற்றியை கொடுத்துருக்காங்க. அது காரணம் டீம் மேக்ஸ்வெல். ஸோ அவங்களுக்கும் இந்த இடத்துல மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன்.
நன்றிங்க சார்.
தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.
நேர்களை நிகழ்ச்சி கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்போடும் ஆதரவோடும் விடைபெறுகிறேன். உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். நடப்பவை நல்லவையாகட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8. இது மக்களுக்கான வானொலி.